வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு விரைவில் அமைதியான தீர்வு காண்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். பிரேசில் தலைமையில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தில்லி மதுபான கொள்கை முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் பாரத் ராஷ்ட்ரீய சமிதி கட்சியின் திருமதி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது. மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் இன்று ராஜினாமா செய்துள்ளார். 2020 மகளிர் உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடினார். அப்போது இந்தியா ரஷ்யா இடையேயான சிறப்புரிமை மிக்க இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தாம் மேற்கொண்ட யுக்ரைன் பயணம் குறித்து தெரிவித்த திரு நரேந்திர மோடி ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரின் தற்போதைய நிலை குறித்தும் கேட்டறிந்தார். இந்த போருக்கு விரைவில் அமைதியான தீர்வு கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபரிடம் கூறினார். பிரேசில் தலைமையில் வரும் நவம்பர் மாதம் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தொடங்கிய 9வது இந்தியா பிரேசில் கூட்டுக்குழு மாநாட்டில் உரையாற்றிய அவர் G20 உச்சி மாநாட்டுக்காக பிரேசில் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டுக்குரியது என்று கூறினார். கடந்த 2006 முதல் இந்தியா பிரேசில் இடையேயான நட்புறவு பல்வேறு துறைகளிலும் விரிவடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி, இணையதள பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரேசில் நாட்டில் இந்தியாவின் கலாச்சாரம், மேடை கலைகள் மற்றும் இந்திய தத்துவ சிந்தனைகள் மேலோங்கி இருப்பது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் ஒய்வூதியதாரர்களுக்கான அனுபவ் சாதனை விருதுகளை பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நாளை புதுதில்லியில் வழங்குகிறார். ஒய்வூதியதாரர் நலத்துறை மூலம் கடந்த 2015 தொடங்கப்பட்ட அனுபவ் ஆன்லைன் செயலி மூலம் ஒய்வூதியதாரர்கள் தங்களது பணிக்காலத்தில் செய்த சாதனைகளை பதிவிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பணிக்காலத்தில் சிறப்பாக கடமையாற்றிய ஒய்வூதியதாரர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. அனுபவ் சாதனை விருதுகள் 5 பேருக்கு இந்நிகழ்ச்சியில் வழங்கப்படவுள்ளது. மேலும் சிறப்பாக கடமையாற்றிய 10 பேருக்கு அனுபவ் சான்றிதழ்களும் வழங்கப்படவுள்ளன. மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இந்திய தகவல் பணி அதிகாரிகள் பாலமாக செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பயிற்சி முடித்த இந்திய தகவல் பணி அதிகாரிகளிடையே அவர் பேசினார். தகவல் பணியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய முதுகலை பட்ட படிப்புகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுடன் கலந்துரையாடியது, சமுதாய வானொலியை பார்வையிட்டது உள்ளிட்டவை குறித்து தமது கருத்துக்களை பயிற்சி அதிகாரிகளுடன் அவர் பகிர்ந்து கொண்டார். ஊடகத்துறையில் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்திய தகவல் பணித்துறை செயல்பட்டு வருவதாக திரு எல் முருகன் தெரிவித்தார். மருத்துவர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு, பணிச்சூழல் மற்றும் பாதுகாப்பு குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்காக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட தேசிய அளவிலான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இன்றைய கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலர், சுகாதாரத்துறை செயலர், உள்துறை செயலர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மத்திய சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் நாடு முழுவதிலுமிருந்து பல்வேறு தரப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை பரிசீலிக்குமாறு தேசிய பணிக்குழுவை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுவரை 400 மேற்பட்ட ஆலோசனைகள் அளிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறை தலைவர்கள் உள்ளிட்டோர் நாளை நடைபெறும் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்யவுள்ளனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து போராட்டம் நடத்துபவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே இன்று மோதல் ஏற்பட்டது. ஹவுரா பிரிட்ஜ், போர்ஷோர் சாலை, சந்திரகாசி ஆகிய இடங்களில் போராட்டக்காரர்கள் மாணவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தியபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீரை பீச்சி அடித்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் முயன்றனர். தடுப்புகளை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே காவல்துறையினர் மாணவர்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி நாளை காலை 6 மணி முதல் 12 மணி நேர கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே மேற்குவங்க மாநில ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்களையும் சேர்த்து இதுவரை 116 இந்திய மீனவர்கள் இலங்கை சிறைகளில் உள்ளதாகவும் 184 மீன்பிடி படகுகள் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விரைவாக விடுவித்திட உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சரை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்குகளில் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் மூத்த தலைவர் திருமதி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது. இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு பி ஆர் கவாய் ஆகியோரை கொண்ட அமர்வு 5 மாதங்களுக்கு மேல் திருமதி கவிதா சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டினர். இருப்பினும் சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவின் புலனாய்வு விசாரணை இன்னும் முடிக்கப்படவில்லை, எனவே அவருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். திருமதி கவிதாவுக்கு ஜாமீன் வழங்க மறுத்து டெல்லி உயர்நீதி மன்றம் கடந்த ஜூலை 1 பிறப்பித்த உத்தரவையும் நீதிபதிகள் ரத்து செய்தனர். மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் பதவியை நடிகர் திரு மோகன்லால் இன்று ராஜினாமா செய்துள்ளார். மலையாள திரைப்படத்துறையில் உள்ள பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக ஒய்வு பெற்ற நீதிபதி ஹேமா குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் 16 உறுப்பினர்கள் கொண்ட செயற்குழு ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்யும் முடிவை எடுத்தது. இதனிடையே கேரள அரசு திரைப்படத்துறையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக புலனாய்வு மேற்கொள்ள 7 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. முன்னதாக இப்பிரச்சினை குறித்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 2020 மகளிர் உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியின் துணை கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா அறிவிக்கப்பட்டுள்ளார். இப்போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வரும் அக்டோபர் 3 தொடங்கி 20 வரை நடைபெறுகிறது. துபாய் மற்றும் ஷார்ஜாவில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன. குரூப் ஏ பிரிவில் இந்தியாவுடன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை, பாகிஸ்தான் ஆகிய அணிகள் இடம்பெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் போருக்கு விரைவில் அமைதியான தீர்வு காண்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். பிரேசில் தலைமையில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் திருமதி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது. மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் பதவியை நடிகர் திரு மோகன்லால் இன்று ராஜினாமா செய்துள்ளார். 2020 மகளிர் உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.